بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وسندنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عندما تحب وترضى، أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. صدق الله العظيم. عن عبد الله بن عمرو عن النبي صلى الله عليه وسلم قال: من قتل نفسا معاهدا لم يرث رائحة الجنة وإن ريحها ليوجد من مسيرة 40 عاما، أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றவும் ஹதரத்தே முஸ்தபா அஹ்மதே முஸ்தபா சையீதுல் கௌனைன் காத்தமுன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவருடைய வாழ்க்கையை அனுபவமாக பின்பற்றி உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபுவத் தாபிஈன்கள் கியாமத்தினால் வரை வரக்கூடிய முந்திமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எல்லாம் இஸ்லாம் தந்து வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றதோ அவைகளை தந்து சத்தியத்திற்குவாக எடுத்து நடக்குமாறு, எந்த விடயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளுமாறு விளக்கிருக்கின்றதோ அவைகளை முற்றிலும் பொழுதாகவும் தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். இந்த புல்லா கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, உலகத்துல மனித சமுதாயத்தோட மனிதர்களோட கலந்து வாழணும் என்ற அறிவை முதலாவது கற்று தந்தது இஸ்லாம். உலகத்தில் இஸ்லாத்துக்கு முன்னால் பல மனித இனங்கள் பல கோத்திரங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. மனிதர்கள் அடிமைப்படுத்திக் கொண்டு மனிதர்களை மிருகங்களாக பார்த்துக் கொண்டு ஒரு மேல் மட்டத்தில் உள்ளவர்கள் கீழ் மட்டத்தை நசுக்கிக் கொண்டு மனிதர்களை மிருகங்களை போல ஒதுக்கி வாழக்கூடிய பல இனங்கள் பல சமூகங்கள் வாழ்ந்து கொண்டிருந்து உலகத்தில். ஆனால் கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, கவலைக்குரிய விஷயம் என்னென்றா, உலகத்திலிருந்து முதலாவது அறிமுகப்படுத்தியது மனித சமூகத்தோட எப்படி வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம். ஆனால் இந்த இஸ்லாத்துக்கு இன்றைக்கு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது மனிதர்களோட வாழ தெரியாதவர்கள் முஸ்லிம்கள் என்பதாக. அது இந்த அளவுக்கு பேசப்படுது என்றா, இன்றைக்கு முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் கூட ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. எங்கட இஸ்லாமிய மார்க்கம் இவ்வாறான மார்க்கமா? எங்கட முஸ்லிம்கள் கூட செலவங்க பேசக்கூடிய அளவுக்கு கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, தாங்க இஸ்லாத்தை இதுவரைக்கும் படிக்கல. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, உலகத்துல முஸ்லிம்களுக்கு தான் அல்லாஹ் முதலாவதாக படித்து கொடுத்தார். உலகத்தில் அந்நிய மக்களோட ஏனைய மனித சமூகங்களோட நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எந்த அமைப்பில் வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு அழகாக வழிகாட்டுது. ஒரு சமூகத்துல வாழ்றீங்கன்னா, பள்ளின மக்களோட வாழ்றீங்கன்னா, இதுக்கு இஸ்லாம் அழகாக ஒரு வழிகாட்டலை சேர்ந்து வந்திருக்கிறீர்கள். முதலாவது இஸ்லாம் சொல்லுது, நீங்க மனிதர்களோட வாழக்கூடிய நேரத்துல முதலாவது விஷயத்தை நீங்க விளக்குங்க, நீங்கள் அனைவர்களும் மனிதர்கள். அந்த மனிதர்கள் என்ற உணர்ச்சிக்கு பின்னால் அவர் முஸ்லிமா அவர் காஃபிரா என்ற கேள்வியே வரும். முதலாவது சமூகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் விளங்குங்க, நாங்கள் ஒவ்வொருத்தரும் மனிதர்கள். அவர் இந்துவாக இருந்தாலும் சரி, அவர் பௌத்தராக இருந்தாலும் சரி, அவர் கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, அனைவரும் மனிதர்கள். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக வழிகாட்டார். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் உள்ளதி கலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா. நீங்க அல்லாஹ்வை பயந்து போங்க. எப்படியாப்பட்ட அல்லாஹ் خلقكم من نفس واحده உங்கள் அனைவர்களையும் ஒரே ஆத்மாவில் இருந்து உருவாக்கினார். அனைவர்களும் மனிதர்கள், ஒரு தாய் ஒரு தந்தையின் பிள்ளைகள் தான் நாங்கள் அனைவர்களும். அவர்கள் பௌத்தர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் அனைவர்களும் முதலாவதாக நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம், நாங்கள் அனைவர்களும் முஸ்லிம், முதலாவது அனைவர்களும் மனிதர்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இரண்டாவது இஸ்லாம் சொல்லுது மனிதர்கள் என்று வந்தால் அனைத்து மனிதர்களையும் நாங்கள் கண்ணியப்படுத்தி வைத்துள்ளோம். ஆதமுடைய அனைத்து மனிதர்களையும், ஆதமுடைய அனைத்து பிள்ளைகளையும், மனிதர்கள் என்ற கேட்டகரிக்குள்ளுக்கு யார் யாரெல்லாம் போறாங்களோ அனைவர்களையும் நாங்கள் கண்ணியப்படுத்தி வைத்துள்ளோம். அவர் எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த குல கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, மனிதர்கள் என்று வந்துட்டாங்களா, அனைவர்களும் கண்ணியமானவர்கள், அனைவர்களையும் கண்ணியமான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். ஆனால் கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு மனிதர்கள்ல இந்த வெளிரங்கமான ஏற்றத்தாழ்வு, வெளிரங்கமான மாற்றங்களை, வெளிரங்கமான உயர்வையும் தாழ்வையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அட்டாட்சிகளும் என்று உள்ளதுதான். வானத்தையும் பூமியையும் படைத்தது அல்லாஹ்வுடைய குதிரம், அல்லாஹ்வுடைய அட்டாட்சியின் மீது அறிவித்தேன். உங்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம், உங்களுக்கு மத்தியில் உள்ள நிறத்தில் உள்ள வித்தியாசம், மொழியில உள்ள வித்தியாசம், உலகத்தில் உள்ள மக்கள் இதை பார்த்து அல்லாஹ்வை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அட்டாட்சியாக மாற்றி வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நாங்கள் உயர்ந்தவர்கள், இன்னொரு கூட்டம் தாழ்ந்தவர்கள், நாங்கள் படித்தவர்கள், ஒரு கூட்டம் பாமரர்கள், நாங்கள் செல்வந்தர்கள், ஒரு கூட்டம் ஏழைகள் என்று உயர்ந்த கூட்டம் தாழ்ந்த கூட்டத்தை தாக்குவதற்கோ அதை தாக்குவதற்கோ இஸ்லாத்தில எந்த விதத்திலே மனுவை தரப்பட்டீர்கள். சகோதரர்களே, உங்களை நாங்கள் ஆண்கள் பெண்களாக பட சொல்லும், உங்களை பல சிலைகளாக, பல மதத்தினர்களாக, பல கோத்திரங்களாக நாங்கள் தனித்தனியாக ஏன் பிரித்து வச்சுள்ளோம் என்றால் ஒற்றை கொத்தர் அடிச்சு கொள்வதற்கு அல்ல, ஒரு இனம் இதோட இனத்தை தாக்குறதுக்கு அல்ல, ஒரு உயர்ந்த கூட்டம் தாழ்ந்த கூட்டத்தை தாக்குறதுக்கு அல்ல, இந்த ஆரப்பு ஒவ்வொருத்தரும் புரிந்துணர்வோட வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஒத்தர் விலகிக் கொள்ளும் என்பதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தில் எங்கேயும் அனுமதி இல்லை ஒரு உயர்ந்த கூட்டம் தாழ்ந்த கூட்டத்தை தாக்குவதற்கு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இதையும் தாண்டி அல்ல ஒரு கண்ணியத்தை வைத்துள்ளார். இன்ன அக்ரமக்கும் இந்தியாக்கும் அதையும் தாண்டி ஒரு கண்ணியம் இருக்குதா, அது தக்குவாவோட அல்லாஹ்வுடைய பயபட்சத்தோட கலிமாவோட இஸ்லாத்தோட யார் வாழ்றாங்களோ அவர்களுக்கு இதையும் தாண்டி ஒரு கண்ணியம் இருக்குது. ஆனால் அந்த கண்ணியத்தை வைத்து அனைத்து மனிதர்களையும் தாக்குவதற்கு நடக்க முடியாது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் ஒவ்வொருத்தரும் வழங்கிக்கொள்ளும் பொருளாதார தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். உங்களோட யுத்தம் செய்யல, உங்களுக்கு பிரச்சனை படுத்தல, உங்களோட அண்டை வீட்டுல, உங்களோட குண்டுத்து வீட்டுல, உங்களோட பக்கத்து வீட்டுல உங்களையோட சேர்ந்து அந்நிய மக்கள் வாழ்றாங்க, உங்களோட உடற்படுத்தியோட வாழ்றாங்க, உங்களுக்கு பிரச்சனை படுத்தல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவங்களோட நல்ல நடந்து போங்க என்பது இஸ்லாத்துடைய கட்டளை. உங்களுக்கும் அவங்களுக்கும் மத்தியில பிரச்சனை வந்துச்சா நீங்க செலுத்துங்க, முஸ்லிம் என்று பார்த்து நீங்க பக்க சார்பாகவான ஒரு பிரச்சனை வந்துட்டா ஒரு ரெண்டு ஒரு முஸ்லிமுக்கும் காப்பிருக்கும் எது நீதம் என்றதை பாருங்க. உங்களையோட சேர்ந்து வாழ்ந்தாங்களா வெறுமனை முஸ்லிம் என்பதனால அவருக்கு பக்க சார்பாக பேசி ஒரு காப்பிர தாக்கிறது இஸ்லாம் அனுமதியில்ல. இஸ்லாம் சொல்லுது ஒரு துப்பு சித்தும் இல்லை, அவர்களுக்கு நீங்கள் நீதம் செலுத்துங்க, நல்ல நடந்து போங்க. கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய வழிகாட்டல் இதுதான். பள்ளின மக்களாக வாழ்ந்து இயலாம். இஸ்லாம் யாரையும் தாக்குறதுக்கோ யாரையும் தாக்குறதுக்கோ இஸ்லாம் அனுமதி தந்தில்ல. எந்த அளவுக்கு ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களையோட சேர்ந்து வாழ்றாங்க, எங்களையோட அண்டை வீட்டுல முள்ளு தூட்டுல சேர்ந்து வாழ்றாங்க, எங்களையோட பிரச்சனை படுத்தல. அப்படியான ஒருத்தரை சொந்த கோபத்துக்காக வேண்டி ஒரு காபிரை முஸ்லிம் கொலை செய்தார். அந்த முஸ்லிமுக்கு சொன்னாங்க, சொர்க்கம் இல்ல, சொர்க்கத்துல வாசம் கிடைக்காது. சொல்லி போட்டு சொன்னாங்க, சொர்க்கத்துடைய வாசம் இருக்குது 40,000 வருஷம், 40 வருடங்கள் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த சொர்க்கத்துடைய வாசம் அடிக்கும். 40 வருடங்கள் போனா எவ்வளவு தூரம் போக முடியுமோ அந்தளவு தூரத்துக்கு சொர்க்கத்துடைய வாசம் அடிக்கும். ஆனால் யாரு ஒரு முஸ்லிம் எங்களையோட சேர்ந்து வாழ்ந்த ஒரு காபிர கொலை செய்வாரோ அந்த முஸ்லிமுக்கு சொர்க்கத்துடைய வாசம் கூட கிடைக்காது. பெரியமானவர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தை ஒவ்வொருத்தரும் படிக்கும், இஸ்லாத்தை நாங்கள் விளங்கும். இன்னைக்கு உலகத்துடைய கல்விகளுக்கு, உலகத்துடைய கலைகளுக்கு நாங்க எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், எவ்வளவு செலவழிக்கிறோம். ஆனா நாம ஒவ்வொருவரும் குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்க நேரம் கொடுக்கும். மஸ்ஜிதுகள்ல குர்ஆனுடைய, தஃபீருடைய, ஹதீஸுடைய, ஃபிக்ஹுடைய வகுப்புகள் நடத்தி மக்களுக்கு தெளிவாக கொடுக்கணும். இஸ்லாத்துடைய இஸ்லாத்துடைய தெளிவில்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கெட்டியமானவர்களே, ஒரு சமூகத்தோட வாழ அழகான வழிமுறையை காட்டியிருக்கிறது இஸ்லாம். பெரியமானவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை இருந்து மதீனாவுக்கு போறாங்க. மக்களை காபிர்களிடத்தில் துன்புறுத்தப்பட்டு அந்த முஷ்ரிக்கீங்கள், அந்த குறைசிகள் நோவினைகளை கொடுத்து சோதனைகளை கொடுத்து வெளியாக்குறாங்க. கண்ணியமானவர்களே, மதீனாவுக்கு போயிட்டு சேர்ந்த நேரத்தில் இஸ்லாத்துடைய அரச பீடம் அங்க உருவாகுது, இஸ்லாமிய அரசாட்சி உருவாகுதாங்க, இஸ்லாமிய ஒரு நாட்டை உருவாக்குறாங்க. ஆனால் அந்த இஸ்லாமிய நாட்டில யகூதிகள் இருந்தாங்க, நசாராக்கள் இருந்தாங்க, முனாபிக்கங்கள் இருந்தாங்க, முஸ்லிம்கள் இருந்தாங்க. இவங்க அனைவர்களோடையும் சேர்ந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. நல்ல விளங்கோடும் இஸ்லாமிய நாடை உருவாக்கியாச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல முஸ்லிம்கள் எல்லாம் வெளியே போங்க என்று சொல்லல. யகூதிகள் நசாராக்கள் மதீனல இருந்து வெளியாக்கப்படல, பள்ளின மக்களோட சேர்ந்து வாழ்றாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு படித்து தருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பக்கத்து வீட்டுல ஒரு யகூதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத் கிடைச்சி மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க. இஸ்லாமிய ஆட்சி உருவாகிட்டு யகூதிக்கு பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவிச்சு கொள்ளேதா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருப்பு, ஏதாவது ஒன்று செய்யணும், அவனுக்கு குறைஞ்சது செய்யணும், அவனுக்கு அவன் வீட்டில் இருக்கிற ஊட்டைகளை கொண்டு போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல கொண்டு வருவார். இரவு நேரங்களில் கலவுல பேட்டு கொட்டுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத்தில் எழுப்பின உடனே அந்த அழுக்குகள் எல்லாத்தையும் போரமாக்கிட்டு துப்புரவு செஞ்சுட்டு அதற்கு பின்னால் இபாதத்தில் ஈடுபடுவாங்க. இஸ்லாமிய ஆட்சி உருவாகிட்டு இஸ்லாமிய ஆட்சியுடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினைகள் வருவது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பிரச்சனை படுத்தியதால யாரையும் இஸ்லாத்துல பழிவாங்கவில்லை, தனக்கு நோவினை கொடுத்ததனால இஸ்லாத்துல யாரையும் பழிவாங்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டைய ஓரமாக்கிட்டு பெற்றுவாங்க. பல மாதங்கள் நடக்குது, ஒரு நாள் திடீரென்று யகூதிக்கு சோம் இல்லாம போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடிக்கொண்டு போறாங்க நோய் விசாரிக்க. அந்த யகூதி கேட்டா, உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு சோம் இல்லை, எனக்கு நோய்வாய் பட்டிருக்கு, உங்களுக்கு எப்படி தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வளமையா ஓண்ட ஊட்டையை ஊட்டு வாசல்ல இருக்கும், ஆனால் ரெண்டு நாள் ஓண்ட ஊட்டையை ஊட்டு வாசல்ல காணல, உனக்கு ஏதாவது நடந்துட்டோம் தெரியாது பார்க்க வந்தேன். கண்ணியமானவர்களே, இதுதான் இஸ்லாம். அந்த யகூதியுடைய இஸ்லாத்துக்கு இந்த அஹ்லாக் காரணமாக ஒரு இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கினதுக்கு பின்னாலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கூட்டத்தோட சேர்ந்து வாழ்ந்து காட்டினாங்க. அந்த அந்நிய மக்களோட காபிர்களோட இணைந்து வாழ்ந்து காட்டினாங்க. அப்துல்லா இப்னு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்கீனுடைய தலைவன். அந்த தலைவனுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏத வாப்பா எவ்வளவு பெரிய முனாஃபிக்கின்னு எனக்கு தெரியும், எனக்கு அனுமதித்தாங்க யா ரசூலல்லாஹ் ஏத வாப்பாவை கொள்றதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குறைசிகள் எந்த அளவுக்கு தீங்கி வைத்தார்களோ முஸ்லிம்கள் என்ற பெயர்ல முனாஃபிக்கீங்கள் பல இடத்திலையும் பல நோவினைகளை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த முஸ்லிம்களை அந்த முனாஃபிக்கீங்களை தாக்குவதற்கு எந்த ஒரு முஸ்லிம்க்கும் அனுமதி கொடுக்கல. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் அழகாக வலுக்காக்கிறது அந்நிய மக்களோட எப்படி நடந்து கொள்ளும். மக்களா பட்ட துன்பங்கள் இருக்குது, பட்ட கஷ்டங்கள் இருக்குது சஹாபாக்கள், இது கொஞ்ச நஞ்சமான கஷ்டம் அல்ல. படிங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மக்காவுடைய வாழ்க்கையை படிங்க. சிறுபான்மையாக வாழ்ற நேரத்துல முஸ்லிம்கள் எவ்வளவு தாக்கப்பட்டாங்க, முஸ்லிம்கள் எவ்வளவு பொறுமையாக இருந்தாங்க, முஸ்லிம்கள் எவ்வளவு கஷ்டங்களை சுமந்து கொண்டாங்க. ஏனென்றா எங்களோட வாழ்க்கைக்கு இது உதவும். நாங்க சிறுபான்மையாக வாழ்வோம், மக்காவுடைய வாழ்க்கை தான் எங்களோட வாழ்க்கை. மக்காவுடைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க, மக்காவுடைய வாழ்க்கையை ஒருத்தர் படிக்கணும். இவ்வளவு நோவினைக்கு பின்னால மதீனாவுக்கு வந்து பத்ருடைய யுத்தத்துக்கு படையெடுத்து வாராங்க. 313 சஹாபாக்கள் 1000 பேர் கொண்ட படைய அபூஜஹல் எடுத்துக் கொண்டு வாராங்க யுத்தம் செய்வதற்காக வேண்டி. யுத்தம் நடக்குது, காபிர்கள் கொல்லப்படுறாங்க, 70 காபிர்கள் கைது செய்யப்படுறாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த கைது செய்யப்படக்கூடிய காபிர்கள் அப்துல் அஜீஸ் இப்னு உமைர் என்று ஒரு மனிதர் இருந்தாரு. இவர் யாருண்டா, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரன். இஸ்லாத்தை அடியோடு அடிக்கணும் என்று சொல்லி கொடி ஏந்தி வந்த ஒரு காபிர், ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக வந்த காபிர், முஸ்லிம்களை அடியோடு அடிக்கணும் என்ற எண்ணத்துல வந்த ஒரு காபிர். யுத்தம் முடிந்து கைதியாக பிடிபட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த கைதிகளோட நல்ல முறையில நடந்து போங்க, கைதிகளுக்கு நல்ல உங்களோட அகலாத்தை காட்டுங்க, நல்ல முறை நடந்து போங்க. அப்துல் அஜீஸ் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்துல இஸ்லாத்துக்கு வராங்க. அவங்க சொல்றாங்க, நான் ஒரு வீட்டுல கைதியாக இருந்தேன், நான் ஒரு வீட்டுல கைதியாக இருந்தேன். அந்த வீட்டு மக்கள் ஏழைகள், அவங்களுக்கு கிட்ட 2 ரொட்டி சுட்ட அளவுக்கு தான் மாவு இருந்துச்சு. அவங்க 2 ரொட்டி சுட்டாங்க, எனக்கு கொண்டு வந்து தந்தாங்க தின்னுகிட்டு. அவங்க ஈச்ச பழத்தை திண்டு பசியில இருந்தாங்க. எனக்கு வெட்கமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், நான் ஒரு கைதி, நான் உங்களை அழிக்க வந்திருக்கிறேன், நான் கைதியாக இருக்கிறேன், எனக்கு நீங்க ஈச்ச பழக்கத்தாங்க, நீங்க ஒத்திய தின்னுங்க. அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பொங்கலையோட நல்ல முறையில நடந்து போங்கன்னு சொன்னாங்க. நீங்க ஒத்திய தின்னுங்க, நாங்க ஈச்ச பழத்தை தின்றோம் என்று சொல்லி எட்டிய மாணவர்களே, சகோதரர்களே, ஈச்ச பழத்தை தின்று பசியோடு இருந்தாங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லுது, இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தருது. அந்நிய மக்களோட நீங்க எவ்வாறு நடந்து கொள்ளணும் என்பது இதுதான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, மக்காவுடைய வெற்றிக்கு போறாங்க முஸ்லிம்கள். கொஞ்சம் நஞ்சமான ஒரு நோவின குறுக்கல்ல இப்ப மக்காவுடைய வெற்றி கைக்கு வந்திருக்குது. மக்காவுடைய வெற்றிக்கு 10,000 பேர் கொண்ட சஹாபாக்களுடைய படை எடுத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை நோக்கி போறாங்க. போற நேரத்துல உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா அன்சாரிகளை சார்ந்தவங்க, அவங்களுக்கு ஆத்திரமாக இருந்துச்சு. குறைசிகள் இவ்வளவு நோவினை செய்தாங்க முஸ்லிம்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கிலும் அந்த அளவுக்கு தாக்கினாங்க. இவங்க ஆத்திரத்துல சொன்னாங்க, அது யௌமு யௌமுல் மல்ஹமா. இன்னைக்கு மக்கள் உள்ள ஒவ்வொருத்தரும் கொல்லப்படக்கூடிய நாள். இன்னைக்கு ஒவ்வொரு காப்பிரையும் ஒவ்வொரு முஸ்லிக்கையும் நாங்க இன்னைக்கு கொல்ல போறோம். அது யௌமு யௌமுல் மல்ஹமா, ஒவ்வொருத்தரையும் வெட்டி சாய்க்க போற நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொங்கல் இருந்து படிச்சாங்க, அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இன்றைய நாள் இருக்குது, இன்றைய நாள் நாங்க இரக்கம் காட்டக்கூடிய நாள். யாருக்கு சொன்னாங்க? தன்னைய அடிச்சு விரட்டி சொத்துக்களை அபகரிச்சு குடும்பங்களை பிரிச்சு முஸ்லிம்களுக்கு நோவில கொடுத்த குறைச்சிகள் இன்னைக்கு லேசாக வந்திருக்கிறார் சாத்திரத்துக்கு. சஹாபாக்க புதுசு கொண்டு இருந்தாங்க, இன்னைக்கு நாங்க வெட்டுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இன்றைக்கு ஒத்தர் கொத்தர் எதிர்ப்பு தெரிவிக்கிற நாள் இல்ல, இன்னைக்கு நாங்க ஒத்தர் கொத்தர் அரக்கம் காக்கக்கூடிய நாள். சொன்னாங்க, யார் இந்த வீட்டுக்குள்ளுக்கு போவாங்களோ அவங்க ஈடென்ற பெற்று விட்டாங்க, யார் மசிதுக்குள்ளுக்கு நுழைவாங்களோ அவங்க ஈடென்ற பெற்று விட்டாங்க என்று அனைத்து முஸ்லிம்களுக்கும் சொன்னாங்க. நீங்க பின் ஒதுங்கி போங்க, உங்களை யாரும் கொல்லப்பட மாட்டீங்க. கண்ணியமானவர்களே, ஒரு நாட்டுடைய வெற்றி நடக்குது, ஒரு துணி ரத்தம் சிந்தல்ல, ஒரு யுத்தம் நடக்கல்ல, மக்காவுடைய வெற்றி கைக்குள்ளுக்கு வருது. உலகத்துக்கு ஒரு படிப்பினை, உலகத்துக்கு ஒரு படிப்பினை இஸ்லாமுடைய வாழ்க்கை. பெரியமானவர்களே, சகோதரர்களே, மக்காவுடைய வெற்றி நடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல்லா உள்ளுக்கு போவது சொல்றதுக்கு தொடப்ப கேட்கிறாங்க. தொடப்பு இருந்துச்சு உஸ்மானி இப்னு தல்ஹா அல் ஹஜபி. இறுக்கி வச்சு கொண்டிருந்தாங்க, உறுதியா இருந்தாங்க. அந்த நேரத்துல அலி அலி அல்லா வந்தவங்க கையை முடிச்சு தொடர்ப பரிச்சு வந்தாங்க. பெண்ணியமானவர்களே, சகோதரர்களே, காபத்துல்லா உள்ளுக்கு பேசி ரெண்டு ரக்காத் தொடர்ந்துட்டு வெளியே வராங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஜம்ஜமுடைய பொறுப்பு என் கையில இருக்குது, காபத்துல்லாவுடைய சாவியையும் என் கையில தாங்க யா ரசூலல்லாஹ், காபத்துல்லாவுடைய பொறுப்பையும் நான் எடுக்கிறேன். கண்ணியமானவர்களே, காபிர்களையும் கண்ணியப்படுத்திய மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் உடனடியாக ஆயத்தை அடக்கிறார், அத்துல் அமானாத்திலா அஹ்லிஹா, உங்களோட அமானிதங்களை உரியவர்களுக்கு நிறைவேற்று என்று சொல்லி ஆயத்தரப்பிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் இப்னு தல்ஹா அல் ஹஜமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, காஃபி காலிதன் காலிதன் இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரைக்கும் இந்த தொடப்ப எடுத்துக்கோங்க, வலா யன்ஜுஹா மின்கும் இல்லா வாலி, உங்களுக்கு தெரிந்து தொடப்ப பரிச்சு எடுக்கிறதாக இருந்தா அது ஒரு அநியாயத்தால் அரசனாகத்தான் இருக்கும் என்று இன்றைய நாள் வரைக்கும் அந்த குடும்பத்திலத்தான் புறப்பிருந்து வந்தது. எதிர்ப்பு தெரிவித்த காப்பிற்கும் அரக்கம் காட்டின மார்க்கம் இஸ்லாம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்துல அரக்கம் என்ற பகுதியை தவிர வேற ஒரு பகுதியை இஸ்லாம் காட்டல்ல. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சுமாமத் இப்னு உஸ்ஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்க முஸ்லிம்களோட யுத்தத்துக்கு வந்தவங்க. எவனுடைய பகுதியை சார்ந்த ஒரு தலைவன் முஸ்லிம்களை அடிக்கோடும் என்று சொல்லி யுத்தத்துக்காக வேண்டி வந்தாங்க, கைதியாக குடிப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமாமத்தை கூட உத்தால் அவங்க மூணு நாள் பள்ளியில கட்டி போடப்பட்டு வச்சிருந்துச்சு. கண்ணியமானவர்களே, மூணு நாளைக்கு பின்னால் அவங்களை தொடர்ந்துடுறாங்க, அவங்க போறாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சேர்த்து குளிச்சுட்டு வந்து சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்துக்குள்ளுக்கு வந்து சொல்றாங்க. இத போல ஒரு அழகான மார்க்கத்தை நான் உலகத்துல பார்க்கல. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்நிய மக்களுடைய உடைமைகளை பாதுகாக்கிறதுக்கு இஸ்லாத்தை விட சிறந்த உதாரணம் இல்லை. உமர் அலி அல்லாஹு அன்பு அவங்க பைத்துல் மக்கத்தை கைப்பற்றுறதுக்காக வேண்டி போறாங்க. பலஸ்தீன் உடைய வெற்றி கைக்கு வந்திருக்குது. பலஸ்தீனுடைய வெற்றி கைக்கு வந்த நேரத்துல அந்த யகூதிகள் சொல்றாங்க, உங்களோட அமீருல் முஃமினீன் வரோடும் நாங்க சாதியத்தானதாக இருந்தா தூது அனுப்புறாங்க, வாராங்க. உமர் அலி அல்லாஹு அன்பு அவங்க அந்த சாவியை எடுப்பதற்காக வேண்டி வரக்கூடிய பாதையில ஒரு சர்ச் இருக்குது, அந்த தொழுக நேரம் வருவது இறங்குறாங்க. அந்த சர்ச்ல உள்ள பாதை வந்து சொல்றாங்க, ஒருவர் அமீருல் முஃமினீன், நீங்க சர்ச்சுக்குள்ளுக்கு வந்து சொல்லுங்க. இஸ்லாமிய ஆட்சி நடக்குது, இஸ்லாத்துக்குள்ளுக்கு எல்லா பகுதிகளும் வந்துட்டு அந்த பாதர்மார் சொல்றாங்க, உமர் நீங்க சாப்பிட்டு குளிப்பு வந்து சொல்லுவோங்க. உமர் ரலி அல்லாஹ் அன்ஹு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் இன்றைக்கு சர்ச்சுக்குள்ளுக்கு வந்து சொல்லுவது பரவாயில்ல, நாளைக்கு பின்னுக்கு வார முஸ்லிம்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது உமர் ரலி அல்லாஹ் அன்ஹு தொழுத இடம், எனவே இது முஸ்லிம்களுக்கு சொந்தம் என்று உங்களோட சர்ச்ச உடச்சி முஸ்லிம்கள் கைப்பற்றுவாங்க. அதை நாங்க விரும்பல, உங்களோட சர்ச் சர்ச்சாகத்தான் இருக்கணும் என்று சொல்லி கண்ணியமானவர்களே மத சுதந்திரத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு உலகத்துல யார் யாரும் எல்லாம் பேசுறாங்க மத சுதந்திரம் இருக்குது. கண்ணியமானவர்களே, முதலாவது உலகத்துக்கு மத சுதந்திரத்தை காட்டினது இஸ்லாம். எவ்வளவு அழகான உதாரணம், சர்ச்ச உடச்சி பகுதியா கிடந்துச்சு, இஸ்லாமிய ஆட்சிக்குள்ளுக்கு இருக்குது, யாருக்கும் ஒன்றும் செய்யலா. கண்ணியமானவர்களே, பல வரலாறுகள் இருக்குது. ஒரு சர்ச்ச முஸ்லிம் ஆட்சியாளர்கள் உடச்சதனால இருந்த அரசன் வேறு ஒரு பகுதியில சர்ச்ச பெற்றி கொடுத்ததாக இஸ்லாமிய வரலாறுகள் இருக்குது. அடுத்த மதத்துடைய உரிமைகளை இஸ்லாம் பாதுகாத்து இருக்குது. அடுத்த மனிதர்களுடைய ஹியூமன் ரைட், மனித உரிமைகள், மத உரிமைகள், மனித நேயத்தை பாதுகாத்த மாற்றம் தான் இஸ்லாம். ஆனால் கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு பல விதத்திலையும் நாங்கள் கருத்துகளால் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கவலைக்குரிய விஷயம் என தெரியுமா, அந்நிய மக்கள் தெரியாம பேசுறாங்க, ஆனால் எங்கட முஸ்லிம்கள் இருக்கிறார்களே அவங்க தெரிஞ்சும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க இஸ்லாத்தை பத்தி தவறாங்க. படிங்க இஸ்லாம், இஸ்லாம் தெரியாம உலமாக்கத்தை கால் படிச்சு வாங்க கேட்கிறாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு இஸ்லாத்துக்கு முன்வைக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு தான், முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அல்லாதவர்களை கொலை செய்யும், அந்நிய மதத்தவர்களோடு வாழக்கூடாது. அடுத்த மனிதர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய மார்க்கம் என்று குர்ஆன்ல இருந்து மக்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. எங்கட முஸ்லிம்கள் சொல்றோம் நாங்க, ஓ குர்ஆன்ல இருந்தானே என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, குர்ஆனுடைய வகுப்புகள் உருவாக்குங்க. ஒவ்வொரு ஆயத்தும் மோஜிதான், ஒவ்வொரு உம்மத்துக்கும் எல்லாம் மோஜிதா கொடுத்திருந்தார். இந்த உம்மத்துடைய மோஜிதான் குர்ஆன். சில ஆயத்துகள் இருக்குது, குர்ஆனுடைய சில ஆயத்துகள் இருக்குது, அது சில சந்தர்ப்பங்கள்ல சில நிலைமைகள்ல அல்லாஹ் இறக்கின ஆயத்துகள். அந்த ஆயத்துகள் பொதுவான ஆயத்துகள் அல்ல, அது அந்த நிலைமைக்குரிய ஆயத்துகள். பத்ருடைய யுத்தம் நடக்குது, அந்த முஸ்லிம்கள் அந்த காலத்துல இருந்தா அவங்கத்தான் யுத்தம் செய்ய வந்திருக்கிறாங்க. முஸ்லிம்களை தாக்கிக் கொண்டிருந்த முஸ்லிம்கள், அந்த காலத்துல இருந்த முஸ்லிம்கள் தான் முஸ்லிம்களுக்கு முழுமையாக எதிர்வு தெரிவிச்சு கொண்டிருந்தாங்க. அந்த யுத்த களத்துக்கு வந்த ஆயத்தான், இந்த யுத்த களத்துல முஸ்லிம்கள் வாராங்களா அவங்க இங்க விட்டுங்க. இது இஸ்லாம் மட்டும் சொல்லல, முழு உலகமும் சொல்லுது. சரி, டிஃபென்ஸ் வாட்டி இலங்கை நாட்டு அரசாங்கமும் சொல்லுது, உங்களை தற்பாதுகாப்பு கட்டாயம் உங்களுக்கு, உங்களை ஒருத்தர் தாக்க வாராங்களா உங்களுக்கு அவரை தாக்குறதுக்கு இலங்கை நாட்டு சட்டத்தில் தாராளமாக அனுமதிக்குது. இது முழு உலகத்திலே நீக்குது. ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாக்கிறது அவன் கடமை. கண்ணியமானவர்களே, முஸ்லிம்கள் அடிச்சிருக்கிறது வந்து முஸ்லிம்களோட யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. முழு உலகமும் சொல்லும் இது யுத்தம் செய்யத்தான். 30 வருடங்கள் எங்கட ஆமியும் யுத்தம் செஞ்சிருக்குது, எங்கட கவர்மெண்டும் ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு யுத்தம் செஞ்சிருக்குது. இது முழு உலகத்திலே உள்ளதுதான். ஒத்த தாக்க வாராங்களா அவங்களோட யுத்தம் செய்யும். இந்த ஆயம் இறங்கிச்சு, அந்த யுத்த களத்துல முஸ்லிம்கள் வந்திருக்கிறாங்க, நீங்க எப்படி யுத்தம் செய்யணும், அவர்களை எப்படி அழிக்கணும் என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டுதான் இருக்குது. அதிகமான மக்கள் சொல்லுறாங்க குர்ஆன்ல ஜிஹாத் ஜிஹாத் என்று, ஜிஹாத பத்தி பேசப்பட்டிருக்குது, இது முஸ்லிம்களை கொள்றைத்தான் என்று. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் பூர்த்தியான ஒரு மக்கள், இஸ்லாத்துல குறா இல்ல, குறை கண்டுபிடிச்சோமே இஸ்லாத்துல குறா இல்ல. ஒரு பூர்த்தியான மார்க்கம் என்று சொன்னா முழு மனிதனுக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் வாழ்வுக்குரிய முழு வழிக்கானதும் இருக்கணும். ஒரு சமூகத்துடைய தேவையில ஒன்றுதான் யுத்தம். யுத்தம் தேவையில் இருந்தா ஒரு நாட்டுக்கு என்னத்துக்கு ஆவி, நாட்டுக்கு என்னத்துக்கு ஒரு பாதுகாப்பு பட, ஒவ்வொரு நாட்டிலே பாதுகாப்பு பட வச்சிருக்கிறான் எதற்காக வேண்டி, அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு யுத்தம் செய்வதற்காக. இப்ப யுத்தம் செய்ய ஓடும் என்பது ஒவ்வொரு கூட்டத்தின் உடைய ஒரு தேவையாக மாறிக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் இஸ்லாம் அதுக்கு ஒழிக்காக்கல்லா, இஸ்லாத்தில குறை ஈக்கிறது. நாங்கள் அடுத்த சமூகத்தில் இருந்து எடுக்க வேண்டிய தேவை நீங்க யுத்தம் செய்யணுமா என்று ஒரு அபாவம் உருவாக்கி நீங்க எப்படி யுத்தம் செய்யணும். கண்ணியமானவர்களது ஜிஹாதுடைய பாவம் படிக்க கட்டாயம் ஒரு அழகான தெளிவு கிடைக்கும். ஏனைய நாடுகளுடைய யுத்த கன்செப்ட் அவங்க எப்படி யுத்தம் செய்யணும் என்ற யாப்பை எடுங்க, எங்களை இஸ்லாத்துடைய யுத்த யாப்பை வச்சு பாருங்க. அந்த இடத்துல ஹியூமன் ரைட்ஸ் எவ்வளவு பாதுகாத்து இஸ்லாம், பெண்களை கொல்ல முடியாது இஸ்லாமில், மரங்களை வெட்ட முடியாது, வயோதிபர்களை கொல்ல முடியாது, குழந்தைகளை கொல்ல முடியாது. யாரு யுத்தத்துக்கு வாராங்களோ அவங்களை மட்டும் தான் கொள்ளணும். ஒரு சந்தர்ப்பத்தில் முசாமா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு யுத்தத்தில் ஒரு மனிதனுக்கு வாழ ஓகுறான் காஃபிர கொல்றதுக்கு. அந்த மனிதன் அவர் சொல்றாரு, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று. அவங்க அதுக்கு பொறவு களத்தை வைக்கிறாங்க. யுத்த களத்துல சாக்கிரத்துக்கு வராங்க. சாக்கிரத்துக்கு வந்ததுக்கு பின்னாலே உசாமா ரலி அல்லாஹு அன்ஹு கடை சேர்ந்த கலிமா சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அந்த செய்தி வருது. சீக்கிரம் கூப்பிட்டு உசாமா என்ன நடந்துச்சு சொன்னாங்க. இன்னமா பாலஹா கோபம் இன்னி, அவங்க எனக்கு பயந்து தான் கலிமா சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ் சகத்தான் கல்வி அவருடைய உள்ளத்தை பொழுது பார்த்தீங்களா நீங்க? உசாமா தவறு செஞ்சிருக்கீங்க நீங்க, உடனடியா குற்ற பரிகாரத்தையே கொடுங்க நீங்க, நூறு ஒட்டகங்கள் நீங்க கொடுங்க நீங்க, அந்த கூட்டத்துக்கு நீங்க அநியாயமாக உத்தரப்படுத்தீங்க என்பதாக சொன்னாங்க. யார யுத்தம் செய்ய வந்து யுத்த கருத்துல இஸ்லாத்துக்குள்ளுக்கு வந்துட்டாங்க, எங்களுக்கு அடிப்படைக்கு வந்துட்டாங்கன்றா, அவங்கள கொலை செய்யறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்தில்ல, அவங்கள நோவிக்கவே முடியாது. கண்ணியமானவர்களை யுத்தம் முடிஞ்சு கைதிகளா வந்துட்டாங்களா, எங்களை கொல்ல வந்தவங்க தான் அவங்க கைதிகளா வந்தா இஸ்லாம் சொல்லுது அவங்கள மனிதர்கள் என்று கண்ணியமாக பாருங்க. கைதிகளுக்கு அநியாயம் செய்ய வாதம் இந்த இஸ்லாமிய கன்செப்ட் உலகத்திலேயும் சட்டையாப்பாக மாற்றப்பட்டு சென்றா குழு உலகத்திலேயும் அநியாயம் இல்லாம போகும். இன்னைக்கு நாங்க என்ன நாட்டுல கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டுக்கு உருவான சட்டம் எவ்வளவு அநியாயம், அவர்கள் கைதியாக பிடிச்சு கொண்டு பேசி செய்த அநியாயங்களை நாங்க பார்த்தோம். அப்பாவிகளுக்கு கூட அநியாயம் நடந்துச்சு. இஸ்லாம் இதையெல்லாம் நடக்குது. இதுதான் இஸ்லாம் செல்லக்கூடிய யுத்தம், இதுதான் இஸ்லாம் செல்லக்கூடிய ஜிஹாத். கண்ணியமானவர்களே, அடுத்த மக்களுடைய உரிமைகளை பேணுங்க, பொருவால படிங்க, பொருவால எங்கேயும் யாரையும் வெட்டுங்க, யாரையும் கொத்துங்க என்ற பொருவால் எங்கேயும் சொல்லுங்க. அது பொய்யான வதந்தி, அது யாரும் சந்தேகத்தோட வாழ வானம், பெருமனை தடுத்துமாவை எடுத்து வாசிக்க வானம், உலமாக்கிட்ட போங்க, அதில் விளக்கம் என்ன, எந்த சந்தர்ப்பத்தை இறக்கிச்சு, யாருக்கு இறக்கப்பட்டுச்சு, இது ஒவ்வொன்றையும் கேட்டு இஸ்லாமுடைய அறிவை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாம நாங்க முஸ்லிம்களை இஸ்லாத்தை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரு இஸ்லாத்தை குறையாக நினைச்சு குறை சொல்லுவாங்களோ, உலகாக்க சொல்றாங்க அவர் இஸ்லாத்துக்கு வெளியே பேசாரு, அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ளுக்கு வரும். பயங்கரமான விஷயம். குருவான சந்தேகம் வந்தா அவருக்கு இமாமுக்கு வெளியே பேசாரு, குருவான சந்தேகம் வர ஏறாது. எனவே கண்ணியமானவர் தலை சகோதரர்களே, அல்ல ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறார். அந்நிய மக்கள் குருவான படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க விரும்பிய விரும்பாமலோ அந்நிய மக்கள் குள்ளுக்கு தீன கொடுப்போட ஈன கொடுப்போம். நாங்க யாரை கொண்டும் தீன கொடுப்போவோம். இன்னைக்கு அந்நிய மக்கள் பிரச்சனைக்கு பின்னால குருவான் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் நாங்க இன்னும் குருவான ஓத கூட கேட்டிருக்கல. குருவான ஓதுறது நோக்கம் அல்ல, குருவான படிங்க, குருவான ஓதுறது இபாதத், படிக்கிறது தனியான ஒரு இபாதத், குருவான படிங்க, நேரம் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் குருவான ஹதீஸுக்கு முஸ்லிம்கள் நாங்கள் நேரம் கொடுப்போம். இன்னைக்கு உலகத்தை நோக்கமாக கொண்டு, உலகத்துடைய செல்வங்களை நோக்கமாக கொண்டு, உலகத்துக்கு நேரம் கொடுத்து இன்றைக்கு நாய்களை போல உலகத்தை அழைத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஆனா கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, உலகத்தை உடுங்க, எழுதுறது கிடைச்சி வாங்க இஸ்லாத்துக்குள்ளுக்கு, புதுகுழு பிச்சில் மிக்க இஸ்லாத்துக்குள்ளுக்கு முழுமையாக நுழைகிறீங்க. இஸ்லாத்தை படிங்க, இஸ்லாத்தை விளங்குங்க. அதற்கு பின்னால மக்க மக்களுக்கு இஸ்லாத்தை பத்தி ஒழுங்கான ஒரு தெளிவு கொடுங்க. அல்லாஹ் உங்களை எங்கள் அனைவர்களையும் கபூல் செஞ்சு எங்களை கொண்டு முழு குடும்பத்துக்கும் முழு உலகத்துக்கும் இதயத்தை நசீவாக்குவானாக.